الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்தும் ஏக நாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் இத்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், இவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசையா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இரண்டு இறக்கைகள் உள்ள ஒரு அழகான பறவையை போன்றது. அதன் இரு பகுதிகள் இருக்கிறது. இரண்டு இறக்கைகளும் எப்பொழுது சரியாக இருக்குமோ ஒரு பறவை முறையாக பறக்கும். இதே போன்ற ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இரு பகுதிகள் இருக்கின்றது. அந்த இரு பகுதிகளும் சரியாகும் பொழுது, முறையாகும் பொழுது, சீராக அமையும் பொழுதுதான் அந்த முஸ்லிமுடைய இலக்கை, அல்லாஹ் வகுத்திருக்கும் வாழ்க்கை திருப்தியை அடைந்து கொள்ளலாம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டு பகுதியையும் இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது, தெளிவாக சொல்லித் தருகிறது, எடுத்துரைத்திருக்கிறது. ஒரு சில ஹதீஸ்களிலே ஒரே ஹதீஸுக்குள்ளே இந்த இரண்டு பகுதியையும் காட்டித் தந்திருக்கிறது. உதாரணத்திற்கு ஈமான், இஸ்லாம் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். அதில் முதலாவது அஇலாஹ, மிக உயர்ந்தது. அதனுடைய கடைசி அந்த இஸ்லாத்தின் கிளைகளில் இறுதியானது, மிகவும் அந்தஸ்திலே குறைந்தொன்று, அதனாக இறுதியானது, கடைசியானது, இமாத்தத்துல் அதா அணி தரீர், பாதையிலே அடுத்தொரு சகோதரருக்கு இடையூறு கொடுக்கும் ஒன்றை அகற்றுவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸுடைய ஆரம்பம் அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய மகத்துவத்தை பற்றி. ஹதீஸினுடைய முடிவு பாதையிலே முடிகிறது. அர்ஷை பற்றி பேசும் ஹதீஸ் பாதையிலே வந்து முடிகிறது. அருமையானவர்களே, எம்மை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய இல்லம் மஸ்ஜித் என்றால் அதற்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அதிலே யாரும் அழுக்குகளை போட மாட்டோம், அசிங்கப்படுத்த மாட்டோம், அழுக்கு நீர்களை திருப்பி விட மாட்டோம். ஏன்? அல்லாஹுவின் இல்லம் அதே நேரத்திலே பாதையிலே. சகோதரர்களே, அதை பற்றி நாம் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை, அதை அசுத்தப்படுத்தி விடுவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிம் கிராமத்திலே, முஸ்லிம்கள் வாழும் பிரதேசத்திலே அவர்கள் ஒரு அந்நிய சகோதரர் இஸ்லாத்தை பார்க்க நினைத்தால்,
முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி என்பதை காண நினைத்தால் பாதையிலே பார்க்க முடியாது. அழுக்கும் இருக்கும், கல்லும் இருக்கும், முள்ளும் இருக்கும். மலசர நீரை கூட திருப்பி விடுவார்கள். சுபஹானல்லாஹ். இஸ்லாத்தை பற்றி ஒரு தெளிவு ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்றால் பள்ளியிலே மஸ்ஜிதிலே வெள்ளை விரிக்க வேண்டும், அவர்களுடைய மொழியிலே ஹொத்துபா ஓத வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கூட ஆச்சரியத்தோடு கேட்பார்கள், இவ்வளவு அழகான இஸ்லாமா இது, எவ்வளவு மகத்துவமான இஸ்லாமா இது. சுபஹானல்லாஹ். இது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இல்லையே சகோதரர்களே. குர்பான் ஒரு இபாதத், ஆனால் அதை புதைக்க சொல்லி அதன் துருவாடையை வெளியே வராமல் தடுத்து நிறுத்துங்கள் என்பதாக PhD வந்து ஹொத்துபாவுக்கு முன்னால் எழும்பி நிற்பார், பின்னால் எழும்பி நிற்கிறார். பல கிராமங்களிலே உங்களுடைய கிராமம் சில நேரம் விதிவிலக்காக இருக்கலாம். என்ன காரணம்? இபாதத்தை செய்ய தெரியும், அடுத்தவனுடைய கண்ணியத்தை, அடுத்தவனுடைய பிரச்சனையை, அடுத்தவனுடைய சிரமத்தை புரிய தெரியாது. அல்லாஹ்வுடைய பகுதி சரி காணப்படும் இடங்களிலே இந்த தவறுகள் அதிகமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜரில் அஸ்வதை முத்தமிடுவது இபாதத் என்று புரிந்த சமூகம், என்று தெளிவாக எழுதிய சமூகம், அதற்காக வேண்டி முந்தி அடித்துக் கொள்ளக்கூடிய உம்மத், ஹஜ்ஜாஜிகள், முஅத்தமிரீன்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் அதே ஹஜரில் அஸ்வதுக்காக வேண்டி எத்தனை எத்தனை மனிதரை மீறிக்கின்றார்கள். இது ஹராம் என்று தெளிவு வரவில்லை. ஒன் சைட் திங்கிங், ஒரு பக்கமாக சிந்தித்து வாழும் வாழ்க்கை. ஜமராத்திலே கல்லறிவது இபாதத் என்று சொல்லி தந்த இஸ்லாம் அதற்காக வேண்டி அடுத்தவனின் கழுத்தை மிரிக்க அனுமதி தந்திருக்கிறதா? சகோதரர்களே, அடுத்தவனுடைய கழுத்துக்கு மதிப்பு இருக்கிறது உன்னுடைய சைத்தானுக்கு அடிக்கும் கல்லை விட, உனக்கு வேகம் வரும் வேகத்தை விட அந்த வேகத்திலே கல்லை எறிகின்றாய், அடுத்தவனின் கழுத்தை மிரிக்கின்றாய். உலகம் பூராக மீடியாக்களிலே இதோ முஸ்லிம்கள் வணக்க வழிபாடு என்பது பெயரிலே அடுத்தவனை மீறித்து கொலை செய்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார்களா இல்லையா? மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் சபையை பார்க்கும் பொழுது முன்னால் இடம் இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு ஹுத்பாவுக்கு வந்த நாம், இபாதத் என்று விளங்கிய நாம், இந்த இடத்தை நிரப்ப உங்களுடைய ஒருவருடைய கழுத்தை மீறித்துக் கொண்டு ஒரு சகோதரர் வருவது ஹராம் என்று தெரியாதா உங்களுக்கு? ஏன் இந்த இடைவெளியை விடுகிறோம்? அடுத்தவனை குற்றவாளியாக ஆக்கிறோம். எங்களுடைய இபாதத் நிறைவேகிறது, அடுத்தவன் பாவியாக ஆகின்றான். சகோதரர்களே, இந்த இடைவெளிகளை நிரப்புங்கள் என்பதாக எத்தனை தரம் இந்த ஹுத்பாவுடைய மிம்பர்களிலே சொல்லியிருப்பார்கள். நான் கூட ஒரு வருடத்துக்கு முன்னால் வந்த நேரத்திலே சொல்லியிருக்கிறேன். இதுதான் என் சமூக நிலை. அருமையான அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாவின் பகுதியை நிரப்பமாக சில இடங்களில் செய்கிறோம், அடுத்த பகுதியிலே குறை காட்டி விடுகின்றோம். மஸ்ஜிதிலே இருக்கும் ஒரு குரானுக்கு மதிப்பு இருக்கிறது, அந்த குரானை பாதுகாத்துக் கொள்ளும் எண்ணம் இருக்கிறது. மஸ்ஜிதிலே ஒரு புத்தகம் இருந்தால் அதை ஒழுக்கமாக நெறியோடு முறையோடு படிக்கிறோம். அதே நேரத்திலே அதே மாணவன், அதே வாலிபன் பாடசாலைக்கு சென்றால் அங்கிருக்கும் வாசிக சாலையில் புத்தகத்தை எடுத்து கிழித்து விடுகிறான். அமானிதம் என்ற பெயரிலே பள்ளியிலே இருக்கும் புத்தகமும் ஒன்றுதான், லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஒரு புத்தகமும் ஒன்றுதான். அமானிதம், அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கப்படும் புத்தகங்களை கிழித்து வீசும் மாணவர்கள் எத்தனை பேர்? சொந்த ஒரு புத்தகத்தை, நோட் புக்கை எடுத்து 10 வருடம் பாவிக்கும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? சகோதரர்களே, நாம் இரண்டு பக்கத்திலே ஒவ்வொரு விதமான விளக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளியிலே இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கதிரை, வீட்டிலே இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கதிரை 10 வருடம் பக்குவமாக பாதுகாக்கப்படுகிறதா இல்லையா? பள்ளியிலே இருக்கும் கதிரையை யாராவது உடைப்பார்களா? ஏன்? அல்லாஹுடைய இல்லம் மஸ்ஜிதுடைய சொத்து. அதே நேரத்திலே பாடசாலைக்கு செல்லுங்கள், இரும்பு கதிரை முறித்து போடுகிறார்களா இல்லையா? அது அமானிதம் இல்லையா? அது அரசாங்க சொத்து இல்லையா? மஸ்ஜிதுக்கு மதிப்பு இருக்கிறது, அது வேறு தலைப்பு. அமானிதம் என்ற பெயரிலே அந்த கதிரை பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா சகோதரர்களே? எனவே இரண்டு திசையிலே நாம் வாழ்கிறோம். ஒரு பக்கம் முறிந்திருக்கிறது, அடுத்த பக்கம் பலமாக இருக்கிறது, அல்லது இரண்டு பக்கமுமே குட்டிச்சுவராய் போயிருக்கிறது. பறக்க முடியாத, வாழ முடியாத, வாழ தெரியாத ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் ஆகியிருக்கிறார்களா இல்லையா? ஆக மேன்மையானவர்களே, இதே போன்று பல ஹதீஸ்களிலே இந்த கருத்தை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லிக் காட்டினார்கள், அஸ்ஸலா 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 தொழுகை. இப்பொழுது இது சக்கராத்துடைய நேரத்திலே தொழுகை தொழுகை தொழுகை. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்திலே பங்கு இல்லை. தொழாத மனிதனுடைய மகளின் திருமணத்தை அவருடைய கரத்தால் செய்து வைக்க முடியாது. சவுதி உலமாக்களுடைய பத்துவாப்படி அந்த திருமணம் செல்லுபடியாகாது. இவ்வளவு காரமான பத்துவாக்கள் இருக்கிறது. உண்மையிலே தொழுகையுடைய பகுதி அல்லாஹுடைய பகுதி, ஷரியத்துடைய பகுதி, சட்டத்தின் பகுதி. அது நிரப்பமாக பேசப்பட வேண்டும். அதிலே எந்த குறையையும் யாருக்கும் செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை. அதுவும் சத்தியம். அடுத்ததாக அஸ்ஸலா 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 என்று சொன்னதன் பின்னால் சக்கராத்திலே இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன? வமா மலக்கத் ஐமானுக்கும். அடிமை அடிமை பணம் கொடுத்து வாங்கிய அடிமையை பக்குவமாக பாருங்கள். பணம் கொடுத்து வாங்கிய அடிமை, விலை சந்தையிலே விற்கப்பட்ட அடிமை உங்களிடம் இருந்தாலும் மனித நேயத்தோடு பாருங்கள். அவனுடைய மனதை உடைக்க முடியாது, அவனுடைய உரிமையை மீற முடியாது. வீட்டில் இருக்கும் வேலைக்காரி வேலைக்காரன், கடையிலே வேலை செய்பவன், முன்சஃபிலே நின்று தொழலாம். சுபஹானல்லாஹ், கடையிலே இருப்பவனின் ஹக்குகள் முறிக்கப்படுகிறது. மிருகத்தை போன்று வேலை வாங்கப்படுகிறது. அவனுடைய இன்ப துன்பங்களில் ஏறைக்கும் பார்ப்பதில்லை. வேலைக்கு வா, வேலை செய், பணத்தை எடுத்து சென்றுவிடு. சிலர் ஏமாத்தி வாழுகின்றார்கள். இபாதத்துடைய பகுதி எப்படியோ, அல்லாஹ்வுடைய பகுதி எப்படியோ, அது ஒரு இறக்கை. அடுத்த பகுதி அடிமைகளுடையது, அடியார்களுடையது. வாய் பேச முடியாத விலங்கு போன்று மதிக்கப்படக்கூடிய அடிமைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே ஒரு பக்க சிந்தனையோடு முஸ்லிமுக்கு வாழ முடியாது சகோதரர்களே. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மிம்பரிலே ஏறும் பொழுது முதலாவது மிம்பர் படியிலே ஆமீன் என்றார்கள், இரண்டாவது மிம்பரிலும் ஆமீன் என்றார்கள், மூன்றாவதிலும் ஆமீன் என்றார்கள். விளக்கம் கேட்டார்கள் சஹாபாக்கள். முதலாவது படியிலே ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், யார் ரமலானை அடைந்து அந்த ரமலான் மாதத்திலே நன்மையை செய்யவில்லையோ, நல்லதை செய்யவில்லையோ, அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். ஆமீன் என்றேன். உண்மையிலே ரமலான் வர இருக்கிறது, அதை நாம் வரவேற்போம், நல்லதை செய்வோம். சகோதரர்களே, ரமலானை மதிக்கக்கூடிய நாம் இரண்டாவது படிக்கு வாருங்கள். இரண்டாவது படியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதிலும் ஆமீன் என்றார்கள். விளக்கம் கேட்டார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய தாய் தந்தைமார் உயிரோடு இருந்து அவர்களில் ஒருவரின் மூலமாக இவன் சொர்க்கம் செல்லவில்லையோ, அவனின் மூலமாக அல்லாஹ்வின் திருப்தி இவனுக்கு அடைந்து கொள்ளவில்லையோ, அதை இவன் அடைந்து கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் என்றார்கள் இரண்டாவது படியிலே. முதலாவது படியை மறக்காத நாம் இரண்டாவது படியை மறந்திருக்கிறோம். ரமலான் வருடத்துக்கு ஒரு தடவை வருகிறது. வீட்டிலே தாய் பிறந்ததிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ், அந்த இரண்டாவது படிதான் இந்த குத்பாவின் தலைப்பு. பெற்றோரின் மகிமை, பெற்றோரின் புனிதம், அவர்களின் உயர்வு, அவர்களுக்கு என்ன சொல்லுகிறது, இஸ்லாத்தின் பார்வையிலே அவர்களை எப்படி பார்த்திருக்கிறது இஸ்லாம். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே ஒரு மனிதன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மனிதனாக மனிதன் சிந்தித்தால் தன்னுடைய தாய் தந்தையின் மதிப்பை அவனுடைய உள்ளமே பேசும், அடிமனவே சொல்லும். சுபஹானல்லாஹ். அப்படி இருந்தும் குர்ஆன் பேசுகிறது, மனிதன் மறதியாளன், மனிதனுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும். சுபஹானல்லாஹ். தாய் தந்தையின் மதிப்பை குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. சுபஹானல்லாஹ். மூன்று விடயங்களை குர்ஆன் எப்பொழுதுமே சேர்த்தியே பேசும். வஅகிமுஸ்ஸலா வஆதுஸ்ஸகா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள். இந்த ரெண்டையும் குர்ஆன் அதிகமாக பிரிக்காதே, ஒன்றாகவே பேசும். சில கிராமங்களிலே மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டு மாஷா அல்லாஹ் இமாம் ஜமாத்துக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கும், ஆனால் கூட்டு ஜகாத்தை பற்றி சிந்தித்தே இருக்க மாட்டார்கள். கூட்டு ஜமாத்தை போன்று தொழுகை, கூட்டு தொழுகை, இதே போன்றுதான் கூட்டு ஜகாத். இரண்டையும் குர்ஆன் பேசுகிறது. சுபஹான் அல்லாஹ். அதே போன்றுதான் அல்லாஹுக்கு வழிபடுங்கள். சிலர் நினைத்துக் கொண்டிருப்பது இஸ்லாம் என்றால் அல்லாஹ் மட்டும் இல்லை, அல்லாவே சொல்லுகின்றான், நான் மாத்திரமல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், முஹம்மது ரசூலுல்லாவை அலட்டிக் கொள்ளவே மாட்டார்கள். வேதக்காரர்களை போன்றே ரசூலுல்லாஹ் தானே, சுன்னத்து தானே. அல்லாவின் பார்வையில் முழுமையாக மனிதனாக வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வும் இருக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் இருக்க வேண்டும். வமன் யுத்இர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ். இப்படி கூட அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டால் தான் அல்லாஹுக்கு வழிபட்டவன். இதே போன்று மூணாவது அனிஷ்குர் லீ வலிவாலிதை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி செலுத்து வாழுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை பெற்ற பெற்றோருக்கும் நன்றியோடு வாழுங்கள். நன்றி என்பது நிரப்பமாகுவது அல்லாஹுடைய பகுதியோடு அடுத்த பகுதியும் சேர வேண்டும். உண்மையிலே சகோதரர்களே, எம்மை தயாரித்த இயந்திரம் அது தாய். தாயின் கற்பரையில் தான் இந்த உடம்புக்கு உயிரூதப்பட்டது. தாயின் கற்பரையில் தான் இந்த உடம்பு வளர ஆரம்பித்தது. இந்த உடம்பின் ஆரம்பம் தாயின் கற்பரை. உடலும் உடம்பும் உயிரும் சந்தித்த சந்திப்பறை தாயின் கற்பரை. நான் யார் என்று தெரியாமல் எது வேணுமானாலும் நான் இவனை சுமக்கிறேன் என்று சுமந்த பாசம் நேசம் உள்ள தாய் தான் அவர். அவன் கற்பத்தை வைத்துத்தான் அல்லாஹ் எமக்கு உலக வாழ்க்கையை காட்டி தந்தான். சுபஹானல்லாஹ். அந்த தாயை மதிக்க சொல்ல, அந்த தாயை பார்க்க சொல்ல, அந்த தாயை கண்ணியப்படுத்த சொல்ல யார் சொல்ல வேண்டும் சகோதரர்களே? அடிமனதே பேச வேண்டும், அடிமனதே சொல்ல வேண்டும், பெற்றோருக்கு கடமையானவனாக நான் வாழ வேண்டும். உண்மையிலே சகோதரர்களே, இஸ்லாம் பெற்றோருக்கு கடமையாக சொல்லல, பிள்ளைகளுக்கு கடமை இருக்கிறது. பெற்றோருடைய விடயத்திலே பிள்ளையை பார்ப்பது, மனைவியுடைய விடயத்திலே கடமை இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரருடைய விடயத்திலே கடமை இருக்கிறது. ஆனால் பெற்றோருடைய விடயத்திலே கடமை அல்ல, கடன் இருக்கிறது. கடன் திருப்பி கொடுக்க வேண்டும். எம்மை பார்த்தவர்கள், எம்மை வளர்த்தவர்கள் சகோதரர்களே, நாம் கற்பத்திலே தரிக்கும் பொழுதே தாயின் அத்துணை சுய நலன்களும் பறிக்கப்பட்டு விடுகிறது, சுய சந்தோஷங்களும் கீழிக்கப்பட்டு விடுகிறது. தாய்க்கு வரும் பசி கூட வித்தியாசமாக வருகிறது. எம்மை தாய் கற்பத்திலே சுமக்க ஆரம்பித்ததன் பின்னால் மண்ணை கூட சாப்பிடுவா எமக்காக வேண்டி. அந்த தாய் அவவை பார்ப்பது கடமை அல்ல, கடன். சகோதரர்களே, எமக்கு இரண்டு பலம் இல்லாமல் இருந்தது, எமக்கு எமது உடம்பிலே இரண்டு சக்திகள் இல்லாமல் இருந்தது. அந்த சக்திகள் இரண்டையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள், அறிவின் பலமும் உடலின் பலமும். இந்த ரெண்டும் தாயிடமிருந்து பெற்று வாழ்ந்திருக்கிறோம். மனித வாழ்க்கையிலே மூன்று கட்டங்கள். முதலாவது மின் தொஃபின், சிறிய பருவம், உடம்பிலே பலம் இல்லாதது. இரண்டாவது வாலிபம், உடம்பிலே பலம் உள்ளது. மூன்றாவதும் திரும்பவும் ஒரு தடவை வர இருக்கிறது, பலையீனம். பலமான பருவம் என்றால் உடம்பில் பலம் இருக்கும், சிந்தனை தெளிவாக வேலை செய்யும். எமது சிறிய பருவத்திலே இது ரெண்டும் இருக்கல், எமக்கு மலமும் தெரியாது மலரும் தெரியாது. தாய்தான் அந்த இரண்டையும் சொல்லித்தந்தா. சுபஹானல்லாஹ். வலதும் தெரியாது இடதும் தெரியாது, தாய்தான் அதை சொல்லித்தந்தா. சுபஹானல்லாஹ். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒன்றுமே தெரியாது. இரவிலே தூங்கியதன் பின்னால், இருளை கண்டதன் பின்னால், பக்கத்திலே தாய் இல்லை என்றால் நாம் யாருதான் அலாமல் இருந்திருக்கிறோம். பயணம் ஒன்றிலே, சிறு வயதிலே, கடைக்கு பக்கத்திலே நிறுத்திவிட்டு தாய் தந்தை செல்லுகின்றார் கடைக்குள்ளே. கொஞ்சம் வரத்தாமதித்தால் கண்ணீர் வட்டு அழுத நாட்கள் ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? சுபஹானல்லாஹ். எத்தனை கட்டங்களிலே, நடக்க தெரியாது, பிடிக்க தெரியாது, உண்ணத் தெரியாது, ஒடுக்க தெரியாது, மனத்தை சுத்தம் செய்ய தெரியாது, தாய் உயிரோடு உயிராக சேர்ந்து இத்தனையும் செய்தாவா இல்லையா? அந்த தாயை பார்ப்பது கடமை அல்ல, உண்மையிலே கடன். குர்ஆனுடைய வார்த்தையை பாருங்கள், மிக நுணுக்கமாக பேசுகிறது. வகபா ரப்புக்கல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்ஸானா இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவுக்கிலாகுமா. சுபஹானல்லாஹ். தாய் தந்தை மாருக்கு அவருடைய உடம்பிலே பலம் இருக்கும் காலத்தை கூட குர்ஆன் சொல்லல, அதுல பார்க்கிறது கடமை தான். ஆனா குர்ஆன் இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபர், வயோதிபம் வந்து விட்டது, உங்களிடம் இருந்த அறிவின் பலம், உங்களுக்கு தந்த அறிவின் பலம் இல்லாமல் போய்விட்டது, இப்பொழுது கொஞ்சம் பாருங்கள். வயோதிபம், பிடிக்க தெரியாது, நடக்க தெரியாது, மலத்துக்கும் மலருக்கும் வித்தியாசம் தெரியாதது போன்று அவர்கள் தன்னுடைய மலத்தையே விளையாடும் பருவம் வந்துவிட்டது. பாரு, தாயை கேளு, பக்கத்திலே உட்காரு, சகோதரர்களே, எங்களுடைய பலருக்கு தாயோடு நேசம் வருவது வெளிநாட்டிலே இருந்து வைபர்லையும் வாட்ஸ்அப்லையும் உலகம் முழுக்க சுத்தி பேசிக் கொண்டே இருப்பார். உள்ள இமேஜ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி முடித்திருப்பார். தாயோடு முகத்தை பார்த்து பேசிய நாளே இல்லை. தாய் மரணிக்கணும், சொல்லுவார் அடுத்த ஃபைட்டுக்கு நான் வந்திறங்குகிறேன், ஜனாசா மட்டும் அடக்கவானம். உடம்புக்குள் உயிர் இருக்கும் பொழுதே தாய் வெந்து வெந்திருந்தா, தாய் வெந்து வெந்திருந்தா, பார்க்கல பேசல்ல. சுபஹானல்லாஹ், அந்த தாய் அடக்கப்படும் பொழுது மாத்திரம் இரக்கம் வருகிறது. ஜனாசா 24 மணித்தியாலத்துக்கு மேலும் வைக்கப்படுகிறது. மகன் வந்திறங்க, உடம்பை பார்க்க, ஜனாசாவை பார்க்க வந்தால் என்ன, வராட்டி என்ன, ஜனாபாக இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது, வாழும் பொழுது பாசம் இல்லாத உனக்கு, நேசம் இல்லாத உனக்கு அந்த கட்டையோடு என்ன மதிப்பு வந்து விட்டது. சுபஹானல்லாஹ். 10 பிள்ளையை பெற்றோர்கள் கடன்பட்டு வளர்த்திருப்பார்கள், கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள். ஓடாத ஓட்டம் இல்லை, விழிக்காத விழிப்பில்லை, படாத சிரமம் இல்லை, வெயிலும் மழையும் அவர்களுக்கு சமமாக இருந்து உழைத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கிய 10 பிள்ளைகளும் இப்பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் மொபைல் சர்வீஸ் நடமாடும் சேவை வழங்கி இருக்கிறது. சகோதரியை பார்த்து சொல்லுவார், தாத்தா உங்களோட வீட்டுல உமா வச்சுக்கோங்க, நான் சல்லி வேணும் தாரேன், ஏண்ட வீட்டுக்கு அனுப்பலாது. அல்லது சுற்றி 5-5 நாட்களுக்கு சுட்டி பேசிக் கொள்வார்கள், ஏண்ட வீட்டில் 5 நாள், உங்களோட வீட்டில் 5 நாள், தாய்க்கு விருப்பமான வீட்டிலே தாயை வைத்து அந்த வீட்டுக்கு நாம் செல்வோம் என்ற கொள்கை மரணித்து விட்டது சமூகத்திலே. சுபஹானல்லாஹ், எங்களோட வீட்டில் டேன் வைத்து 5 நாள் பார்க்கிறேன், ஒரு மகன் பார்த்தார், 6வது நாள் சகோதரி வரவில்லை, சகோதரியின் வீட்டுக்கு தன்னுடைய வாகனத்திலே கொண்டு போய் இறக்கினார், கதவு மூடி இருந்தது, சகோதரிக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டார், கேட்டார் எங்கே நீ, தாயை சுமக்க வருகிறாயா இல்லையா, பொறுப்படுக்க, நான் கொஞ்சம் தாமதித்து வருகிறேன், பொறுத்துக்கொள் என்று சொன்னதுதான் தாமரம். பக்கத்தில் இருந்த மாமரத்தின் அடியிலே நிழலிலே அந்த பொதும்பும் தாயை வைத்துவிட்டு விடைபெற்று விட்டார். மரத்தடியிலே தாய், கதவு மூடப்பட்டிருக்கிறது, அவசரக்கார மகன் ஓடிவிட்டான், சென்று விட்டான். நௌபா முடிந்து விட்டது, டேர்ன் முடிந்து விட்டது, அதற்கு அடுத்ததாக நான் தாயை சுமக்க தயாரில்லை, தாயை பார்க்க சுமார் இல்லை. நியாயமாக யோசியுங்கள், நாட்டிலே வேலை பார்த்தால் பென்ஷன் இருக்கிறது, வீட்டில் பார்த்த வேலை பார்த்த தாய்க்கும் தந்தைக்கும் என்ன கொடுத்திருக்கிறோம், கவலையை பரிசாக கொடுத்திருக்கிறோம், சிலர் அடியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே சகோதரர்களே, தாய் தந்தை எமக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக சத்தியமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள். எம்முடைய விடயத்திலே ஊராரிலே உறவிலே மற்ற உறவுகளோடு கணவனோடு கூட தந்தையோடு கூட பிரச்சனை பட்டிருக்கலாம் என்பது, தாய்மாரும் தந்தைமாரும் அதே போன்று தாயோடு கூட முருகி கொண்டிருக்கலாம், ஆனால் எமக்காக வேண்டி இயங்கியவர்கள், எமக்காக வேண்டி உழைத்தவர்கள், எமக்காக வேண்டி சிரமப்பட்டவர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த இரண்டு பலமும் குன்றி இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் பார்ப்பதை உறுதியாக கடமையாக்கி இருக்கிறது இஸ்லாம். அவர்கள் எம்மை பார்த்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், சுபஹானல்லாஹ், எமக்காக வேண்டிய அனைத்தையும் இழந்தார்கள். பிரச்சனை படத்துக்குரிய தலைப்பே இல்லை, மூவாப்பட தலைப்பு. குர்ஆன் கூட தெளிவாக பேசிவிட்டது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் முறைப்பாடு செய்கின்றார்கள், என்ன, என்னுடைய வாப்பா ஏண்ட வீட்டுக்கு வந்து அனுமதி இல்லாமல் எடுத்து செல்வார் சாமான்களை, தண்ணீரை சாப்பிடுவார். தந்தையை பற்றி வழக்கு பேசப்படுகிறது, இன்றும் சில வழக்குகள் சென்று கொண்டிருக்கிறது. பாப்பா ஒரு கூட்டில், மகன் இன்னொரு கூட்டில், பாப்பா வழக்க வெத்திரத்துக்கு 40,000 கட்டி கொண்டிருக்கின்றார், அதே வழக்கை முறித்து மகன் பேசுவதற்கு 65,000 கட்டி கொண்டிருக்கிறார். நெருப்பு மழை பொழியாமல் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தண்ணி வற்றினா பிரச்சனையே இல்லை, கவலைப்பட வேணாம். சொந்த தந்தையை கொண்டு போய் குற்றவாளி கூட்டில் நிறுத்தும் மகனே, இது எப்படியான குற்றம் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டு விட்டது. தந்தையை பற்றி சட்டப்படி விசாரிக்க தந்தையை கூப்பிட்டு அனுப்பினார்கள். தந்தைக்கு வரும் பொழுதே மனதிலே வேதனையாக இருந்தது, புரிந்து கொண்டார், என்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு போய் குற்றவாளியாக நிறுத்திவிட்டான். அந்த ஏக்கத்திலே மனதிலே ஒரு கவிதை வருகிறது, அந்த கவிதையோடு வந்து நபிக்கு முன்னால் நிற்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிக்க முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், தந்தையின் சட்டம் சொல்ல முன்னால், தந்தைக்கு முடிவு கொடுக்க முன்னால், தந்தையின் மனதில் மறைந்திருக்கும் கவிதையை சொல்ல சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், சுபஹானல்லாஹ். அந்த மனிதர் சொல்லுகின்றார், வதௌதுக்க மௌலூதன் வமுன்துக்க யாஃபியா, மகனே உனக்கு உணவூட்டினேன், நீ வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய வாழ்க்கையை அளித்துக் கொண்டேன், உனது உடம்பில் காணும் வாலிப பலம் இருக்கிறதானே அது உன்னுடையதல்ல, என்னுடைய வாலிபத்தை பிழிந்து நான் உனக்கு வாலிபம் தந்திருக்கிறேன், மகனே நீ பசியிலே வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அடிபட்டிருக்கிறேன், மகனே அடுத்தவனின் வீட்டை தட்டி இருக்கிறேன், கடன் கேட்டிருக்கிறேன், மழையையும் வெயிலையும் பார்க்காமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன், மகனே நீ தூங்கியிருக்கும் பொழுது கூட உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன், உனக்கு நோய் வந்தால் எனக்கு மரண அச்சம் வந்துவிடும், எங்கிருக்கோ எங்கிருந்தோ வரும் மரண செய்திகள் கூட என்னை தூங்க விடாது, அத்தமல்மல் நான் விழித்து விழித்து உன்னை பார்த்துக் கொண்டிருப்பேன், உன் தூக்கத்துக்காக வேண்டி இந்த கண்கள் விழித்திருக்கிறது, நானும் தாயும் உனக்காக வேண்டி பட்ட வரிகளை வார்த்தையால் சொல்ல முடியாது மகனே, வேண்டாம் அது, பாப்பா மகன் என்ற உறவை விட்டுவிடு, நானும் நீயும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாய் வாழ்வோம், உனது என் தாகம் போக்க என் சிரமம் போக்க கொஞ்சம் தண்ணீரை எடுத்து குடித்தேன், அதற்காக வேண்டி நீ நபிக்கு முன்னால் வந்து என்னை திருடன் என்று காட்டிவிட்டாயா, எனக்கு தரும் பரிசா மகனே இது என்று ஏங்கி நிற்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அழுது விட்டார்கள். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள், அந்தவ மாலுக்கலி அபீக்க, நன்றாக ஞாபகம் வையுங்கள், முழு ஷரியத் அன்று வெளியாகிவிட்டதே, தந்தையின் சொத்து அதாவது மகனின் சொத்திலே தந்தை கை வைத்தால் என்ன சட்டம், அந்த வமாலு களி அபிக்க, நீ பணத்தை பேச வந்திருக்கிறாய், இஸ்லாம் சொன்னதே அந்த நீயும் வமாலுக்க, உன்னுடைய முழு சொத்தும் தந்தைக்குத்தான் சொந்தம், நினைத்ததை எடுத்துச் செல்லலாம், நினைத்ததை அனுபவிக்கலாம். சுபஹானல்லாஹ். உடம்பால் சிரமப்பட்டவர்கள், சிந்தனையால் சிரமப்பட்டவர்கள் இஸ்லாம் மதித்தே வைத்திருக்கிறது. கண்ணியமிக்கல்லாவின் நல்லடியார்களே, ஒரு சகோதரர் கபரடியில் இருந்து இறங்குகின்றார், தாயை அடக்கி 4 மாதங்கள் கண்ணீரும் கம்பளமாக அழுது கொண்டே இறங்குகின்றார். கேட்கப்பட்டது, ஏன் அழுகை, ஏன் இந்த ஏக்கம், அவர் சொன்னார், தாய் இருக்கும் பொழுது மதிப்பை நான் புரிந்து கொள்ளல, தாய் வஃபாத்தானதன் பின்னால் தான் தாயின் மதிப்பு எனக்கு தெரிய வருகிறது, அவப்பட்ட சிரமங்கள் ஒவ்வொன்றாக எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒவ்வொரு சிரமத்தையும் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன், நான் சிறிய வயதிலே நோன்பு நோற்றேன், 25 நோன்புகளை நோற்றதன் பின்னால் தாயிடம் சொன்னேன், தாயே நான் பெருநாள் உடுப்பு வாங்கி தந்தால் தான் எனக்கு அடுத்த நோன்புகளை நான் நோட்பேன், இல்லை என்றால் நோன்பை எல்லாம் முறித்து விட போகிறேன், எனக்கு பெருநாள் உடுப்பு தேவை. தாய் அழுதா, கெஞ்சினா, மகனே பொறுமையோடு நோன்பை பிடித்துக்கொள், கஷ்டத்தோடு நோன்பை பிடித்துக்கொள், நான் ஹஜ் பெருநாளுடைய ஆடையை உனக்கு தயாரித்து தருகிறேன், இப்பொழுது எனக்கு எந்த ஏற்பாடுமே இல்லை. மகன் அடம் பிடித்தார், அவர் சொல்லுகின்றார், நான் கதறினேன், அழுதேன், அடம் பிடித்தேன், எனது அழுகையை பார்த்தா தாய், எனது கஷ்டத்தை பார்த்தா தாய், கடைசிக்கு தாய் எனது பெருநாள் உடுப்புக்காக வேண்டி அவர் சொல்லுகின்றார், மண்ணறையிலே அடக்கப்பட்டிருக்கும் தாயின் சேவைகள் என் மனக்குள் முன்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் தாயிடம் இந்த கதறிய பொழுது என் நோன்புக்காக வேண்டியும் என்னுடைய உடம்பின் சந்தோஷம் பெருநாள் உடுப்புக்காக வேண்டியும் என்னுடைய தாய் பணம் இல்லாமல் என்ன செய்தா தெரியுமா, என்னை ஒரு அறிமுகம் இல்லாத கிராமத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் எனது பெருநாள் உடுப்புக்காக வேண்டி என்னுடைய தாய் பிச்சை எடுத்தா, பிச்சை எடுத்தா, பிச்சை எடுத்தா, சுபஹானல்லாஹ் சொல்லி கவலைப்படுகின்றார். இன்று தாய் இருக்கும் பொழுது அதன் மதிப்பு தெரியாத சகோதரர்களே, தாய் மகனே என்று அழைக்கும் அழைப்பு இருக்கிறதானே, அந்த அழைப்புக்கு நிகர் 1000 கோடி பேர் அழைத்தாலும் அந்த வார்த்தைக்கு சமனாகாது. தாய்மையான, பசுமையான மகனே என்ற வார்த்தை தாயின் வார்த்தையாக வரும் பொழுது, உண்மையான தாயின் வார்த்தையாக வரும் பொழுது அதில் இருக்கும் அன்பும் பாசமும் ஈரளிப்பும் சுபஹானல்லாஹ், அதை அனுபவிக்க பாக்கியம் இருக்க வேண்டும். அதன் பெருமதி இல்லாததன் பின்னால் தான் தெரியும். உலகம் முழுக்க மகனே என்று கூப்பிட்டாலும் தாயின் அந்த பாச வார்த்தைக்கு ஈடாகாது சகோதரர்களே. சிரமப்பட்டவர்கள் தாயும் அப்படித்தான், தந்தையும் அப்படித்தான், எதையும் சுமந்து கொள்வார்கள், தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் அதை சுமந்து கொள்ளவே மாட்டார்கள், அதை பொறுத்துக் கொள்ளவே மாட்டார்கள். பிரசவ வேதனையிலே வைத்தியர் சொல்லுகின்றார், மகனா நீயா, மகன் வாழ வேண்டும் என்றால் உனது உயிர் போக போகுது என்று சொன்னால் உடனே தாய் சொல்லுவா, மகன் உலகத்தை பார்க்கட்டும், நான் மண்ணுக்குள்ளே செல்லுகின்றேன். இதுதான் தாயின் பாசம். எத்தனை உதாரண கதைகளை சொல்லலாம், எழுதப்பட்ட ஒரு உதாரண கதை, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார் தாய், அந்த மகன் படிக்கின்றார் பாடசாலையிலே, அவருக்கு அவருடைய தாய் பார்க்க வருவது பிடிப்பில்லை. மிச்சம் பேருக்கு அப்படித்தான். உம்மா அப்பாவோட சேர்ந்து பிரயாணம் போகலாம், உம்மா அப்பாவோட சேர்ந்து சாப்பிடலாம். சுபஹானல்லாஹ், இந்த மகனுக்கும் அப்படித்தான். அந்த மகன் வருகின்றார், தாய் ஒற்றை கண் குருடி, அதனால் இவருக்கு விருப்பம் இல்ல. பாடசாலைக்கு வந்ததன் பின்னால் மாணவர்கள் குழப்புவார்கள், குறை சொல்லுவார்கள், ஒற்றை கண் குருடியின் மகனே என்று சொல்லுவார்கள். இவனுக்கு இது பெரும் பிரச்சனை. தாயே, நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம், நான் படிக்கிறேன், நான் முன்னேறுகிறேன், நீங்கள் என்னை விட்டு விடுங்கள். தாய் மனம் பிஞ்சு, பாசம் அது கல்லல்ல. ஆனால் தாய் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தா, இதை பொறுக்க முடியாத மகன் சொன்னான், இதற்கு பின்னால் வந்தால் நான் என்னை, நீங்கள் என்னை பாடசாலையிலே காண மாட்டீர்கள், நான் வெகு தூரம் சென்று விடுவேன். சொன்னது போன்று சென்று விட்டான். முகவரியை மாத்திரம் சொல்லிவிட்டான், நான் முன்னேறுகிறேன், ஆனால் என்னை பார்க்க வர வேண்டாம், காலம் கழிகிறதே. மகன் முன்னேறிவிட்டான். தாயிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறதே, மகனே வைத்திய சாலையில் இருக்கிறேன், எனது ஒரு கண்ணால் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன், நீ வா மகனே. கடைசியாக தாயை பார்ப்போம் என்ற ஏக்கத்திலே மகன் செல்லுகின்றான். கடைசி கடிதத்தின் குறிப்பிலே, நீ வரும்பொழுது வீட்டிலே ஒரு கடிதமும் இருக்கிறது மகனே, அதையும் நீ எடுத்துக்கொண்டு வா, அதை படித்து வா. மகன் ஓடோடி சென்றான் வீட்டுக்கு. தாய்க்கு வருத்தம், தாய்க்கு கஷ்டம். இறுதி பார்வை தாயின் பார்வை என் முகமாக இருக்கட்டும் என்பதாக ஓடினான். கடிதத்தை பார்த்தான். மகனே, ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி நீ என்னை ஒதுக்கினாய், ஒரு கண்ணால் கூட என்னை, உன்னை பார்க்கும் பாக்கியத்தை நான் இழந்தேன், பரவாயில்லை, ஆனால் ஒரு தடவை கூட நீ கேட்டிருக்கிறாயா மகனே? என்னை பார்த்தே, தாயே உங்களுடைய மற்ற கண்ணுக்கு என்ன நடந்தது? கேட்கவில்லை. இதோ நான் சொல்லுகிறேன், மகனே வைத்திய சாலையில் நான் உன்னை பெற்றெடுத்தேன், உன் முகத்திலே ஒரு கண் தான் இருந்ததே, கதறினேன், வைத்தியரிடம் கெஞ்சினேன், வழி என்ன சொன்னார், ஒரே ஒரு வழி இருக்கிறதே, உங்களுடைய கண்ணை கொடுத்து விடுங்கள், ஒற்றை கண் குருடியாக நீயாகலாம், உனது மகன் இரண்டு கண்ணால் பார்க்கலாம். சம்மதித்தேன், என் கண்ணால் நீ என்னை பார்க்க மறுத்தாய், உனது முகத்தில் இருக்கும் கண் உனது கண் அல்ல, எனது கண் தான் என்று சொல்ல மகனுக்கு ஞானம் பிறந்தது, தெளிவு வந்தது. தாய் மன்னிப்பு கேட்க வைத்திய சாலையை நோக்கி மகன் ஓடுகின்றான். சென்றால் நேரம் சென்று விட்டதே, தாயின் உடம்பில் இருந்து உயிர் சென்று அப்படியே வெள்ளையால் மூடப்பட்டிருக்கிறது. கண்ணையும் இழப்பா, கௌரவத்தையும் இழப்பா, எதையும் இழப்பா. உதாரண கதை, தோமஸ் அல்வா எடிசன் அவருடைய வரலாற்றை உங்களுக்கு தெரியும். பாடசாலையிலே கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள், தாயிடம் கொண்டு போய் கொடு, மகனை பற்றி புகார் செய்யப்பட்டிருந்ததே. தாய் படிக்கின்றார், படித்ததன் பின்னால் என்ன உமா அதில் எழுதப்பட்டிருக்கிறது தாயே? சொன்னா, மகனே நீ மிக திறமைசாலி, உனக்கு கற்றுத் தருவதற்கு இங்கே எந்த ஆசானுமே இல்லை, உன்னை பயிற்சிக்க உனக்கு கல்வியை புகற்றும் அளவுக்கு தரமான எந்த ஆசிரிய ஆசிரியர்களும் பாடசாலையிலே இல்லை, எனவே ஹோம் ஸ்கூலிங், வீட்டிலே வைத்து கல்வியை புகட்டும்படி பாடசாலையில் இருந்து எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள். மகனே நீ முன்னேறே. தட்டி கொடுத்தா மகன் முன்னேறினார். உண்மையிலே நான் சொல்வது, தோமஸ் அல்வா அடிசன் மட்டும் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு போன்று சதகா ஜாரியா யாருக்குமே இருந்திருக்காது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பற்றா கற்றார், உலகத்திற்கு பலதையும் கண்டு காட்டிக் கொடுத்தார். மின்சாரம் என்ன, பலதையும் காட்டிக் கொடுத்தார். வயோதிபம் வந்தது, தாய் மரித்து போனா பல நாட்களுக்கு பின்னால் பழைய ஒரு அலுமாரியை திரட்டி கொண்டிருக்கிறார், திரட்டி கொண்டிருக்கிறார், பல பழைய காகிதங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு காகிதத்தை எடுத்தா அது ஒரு கடிதம், பாடசாலையிலே கொடுத்து அனுப்பிய கடிதம். அந்த வரிகளை அவன் படித்தான், அந்த வரிகளை அவர் படிக்கின்றார். சுபஹானல்லாஹ், உண்மையை புரிந்து கொண்டார். அந்த வரியில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மகன் ஒரு முட்டாள், அவன் படிப்பதற்கு தகுதியற்றவன், அவன் பாடங்களை குழப்புவன், அடுத்த மாணவனின் கல்வியிலும் மண்ணள்ளி போடுவான், எனவே பாடசாலைக்கு அவனை அனுப்ப வேண்டாம், வேறு ஏதாவது பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணீர் விட்டதுதான் அந்த கடிதத்தில் இருந்த அத்தனை வார்த்தைகளை மாற்றி, மகனே நீ படிப்பாய், மகனே நீ ஆளாகுவாய் என்று தட்டி தந்த அந்த மோட்டிவேஷனான வார்த்தை தான், என்னை இந்த உலகத்திற்கு ஆளாக்கியது தாயே, நான் கண்டுபிடித்த அத்தனை கண்டுபிடிப்புகளும் தாயோடு நின்றிருந்த பாசத்துக்கே சொந்தம், அது உங்களுக்கே சொந்தம் தாயே என்பதாக அந்த வயோதி பகுதியிலே அந்த கடிதத்தை படித்த தோமஸ் அல்வா எடிசன் சொன்னான். உண்மை இதுதான் சகோதரர்களே. எங்களுடைய மூவாப்பைகளை ஒரு நாளும் குற்றவாளியா பார்ப்பார்களா? நாம் அவர்களை குற்றவாளியாக பார்ப்பது அர்த்தமா பொருத்தமா? அருமையான அல்லாவின் நல்லடியார்களே, கண்ணிமிக்க சகோதரர்களே, எனவே இஸ்லாம் இரண்டு பகுதியையும் காட்டியிருக்கிறது, சொல்லி இருக்கிறது. ஒரு பகுதியை ஆர்வமூட்டுகிறது தாயுடைய பகுதியிலே, நல்லதை செய்யுங்கள், நல்ல முறையிலே வாழுங்கள், தாய்க்கு நன்மையை செய்யுங்கள். இது பாக்கியமான பகுதி, இது கடமையான பகுதி, இது கட்டாயம் செய்ய வேண்டிய பகுதி. அதிலே நன்மை இருக்கிறது. எம்மிலே மூன்று பிரிவினர்கள் இருப்பார்கள். ஒரு சிலர் தாய் தந்தை இல்லை, கொத்துபாவுடைய நேரத்தில் கூட யோசிப்பார்கள், சொல்லப்படுகிறது என்ன செய்வது, அதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் கடைசியில் பதில் சொல்லுகின்றேன். இரண்டு பிரிவுகள், ஒன்று தாயின் பாதத்தை முத்தமிடும் முத்தமர்கள், தாய்க்காக வேண்டி வாழ்பவர்கள், தாய் தந்தைக்காக வேண்டி உழைப்பவர்கள். இன்னும் சிலர் தாய் தந்தையின் மனதிலே நெருப்பு கொடுப்பவர்கள். இந்த ரெண்டு பகுதியையும் கொஞ்சம் பார்ப்போம். சகோதரர்களே, நல்லதை செய்கிறோமா, நன்மைகள் செய்கிறோமா, நலவுகள் கொடுக்கிறோமா? உண்மையாக எங்களுக்கு சாரும் இஸ்லாம் பாருங்கள், அழகிய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறது, அருமையாக பேசியிருக்கிறது. தாய் தந்தையின் மதிப்பு என்ன? தாய் தந்தையில் அழைத்தால் அந்த அழைப்புக்கு என்ன மதிப்பு? அவர்கள் பேசினால் அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய வார்த்தையை பாருங்கள். நான் மஸ்ஜிது நபவியிலே தொழுகை நடத்தி கொண்டிருக்க என்னுடைய தாய் வாழ்ந்து கொண்டு, என்னுடைய தாய் உயிரோடு இருந்து ஜன்னலை திறந்து நான் தொழுகை நடத்தி கொண்டிருக்க, யாராக இருந்து இமாமாக இருந்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் கூட என்னுடைய தாய் முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால் நான் தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ உம்மா என்று கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் கடமை தாயின் அழைப்பு. ஜுரைஜுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும், நஃபிலான வணக்கம் என்பதாக அதிலே வருகிறது. அவர் அதிலே மூழ்கி இருக்கிறார், தாயின் அழைப்பு வருகிறது. அல்லாஹுக்கு முன்னால் நின்றிருக்கும் மனிதன் தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்லல. நடந்தது என்ன? சாபத்துக்குள்ளானான். தாயுடைய அறிவிப்புக்கு குரானிலே உஃப் என்ற வார்த்தையை விட சிறிய வார்த்தை எதுவுமே இல்லை. சிக் என்ற வார்த்தை டிக்ஷனரியில உலமாக்கள் இருக்கின்றார்கள், இருக்குமோ தெரியாது, நான் பார்த்த விதத்திலே அதைவிட சின்னொரு வார்த்தை இல்லை. வாயிலே இருந்து வார்த்தை இல்லாமல் ஒரு சத்தமாக வெளியாகும் சிக் உஃப் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை பெற்றோருக்கு பாவிக்க வேண்டாம். எவ்வளவு அழகாக குர்ஆன் பேசியிருக்கிறது சகோதரர்களே. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதற்கு சொல்லும் விளக்கம் என்ன? அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், தாயை பார்த்து எப்பொழுது சீன்னு சொல்லக்கூடாது தெரியுமா? தாயை பார்த்து எப்பொழுது சீ என்று சொல்லக்கூடாது சொல்லுகின்றார்கள். சும்மா கோபம் வந்ததுக்கு பின்னாலே அல்ல. தாய் வயோதிப வயதை அடைந்து, தந்தை வயோதிப வயதை அடைந்து அசிங்கப்படுத்திக் கொண்டு விட்டார்கள். நஜீஸ் வெளியாகி இருக்கிறது. இந்த அசுத்தத்தை சுத்தம் செய்யும் நேரத்தில் அந்த அசுத்தத்தை பார்த்து சீ என்று சொல்லாதே. இதுதான் அப்துல்லா பின் அப்பாஸுடைய தஃசீர் விளக்கம். உம்மா பார்த்தல்ல. சுபஹான் அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் உண்மையிலே அந்த தாய் தந்தை மாருக்காக வேண்டி கதவை திறந்து கொடுத்திருக்கிறது. அவர்கள் குஃப்ரில் இல்லாமல், ஷிர்கில் இல்லாமல், அநியாயம் செய்யும்படி எம்மை ஏவாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது கடமை, கடமை. அருமையானவர்களே, பெற்றோருடைய மதிப்பை பற்றி என்ன சொல்வது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்க கிடைப்பது ஜியாரத்துர் ரசூல், நபியை தரிசிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு மூமினான நிலையிலே பார்த்தால் சஹாபி, அந்த பட்டம் கூட உவைஸ் முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வருகிறது. உங்களுக்கு தேவையில்லை உவைஸே, யமனில் இருக்கும் அந்த உவைஸுல் கரனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய முகத்தை கியாமத்தில் பார்த்துக் கொள்ளலாம், நீங்கள் உங்களுடைய தாய்க்கு ஹிஜ்மத் செய்யுங்கள், தாயுடைய வேலையை செய்யுங்கள், தாயுடைய பணியிலே இருங்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நபியின் முகத்தை விட மதிப்பான பணிவிடை செய்வதற்கு ஒரு வகையில் இஸ்லாம் ஆர்வமூட்டிய பகுதிதான் உம்மா அப்பாவுடைய பகுதி. அவர் வரலையே, கடைசி வரங்கள் வரைக்கும் பார்க்கலையே. ஓய்சுல் கருணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், முஸ்லிமில் இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் பதிவாகி இருக்கிறதே, ஒரு காலம் வரும் யமனில் இருக்கும் ஓய்சுல் கருணை சந்திப்பீர்கள், அவருடைய பெயரை சொன்னார்கள், கருத்தவர், அவருக்கு குஷ்டரோகம் பிடித்திருந்ததே, முஸ்தஜாபு துவா, அவருடைய தாயின் துவாவால் அவரை அவர் கபூலாக்கிக் கொண்டவர், அவருடைய அடையாளங்கள் எல்லாம் நீங்கியிருக்கும், ஒரு தீனாருடைய ஒரு ஒரு தங்க நாணயத்தினுடைய அளவுக்கு வெள்ளை அடையாளம் என்று அவருடைய மேனியிலே இருக்கும். அவரை கண்டால் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வார்த்தையை பாருங்கள், அவரை கண்டால் அவரிடம் நீங்கள் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள், இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள். தாயின் மதிப்பு என்ன சகோதரர்களே? தாயை பார்த்ததின் மதிப்பு என்ன? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்க்க வராமல் தாய்க்கு பணிவிடை செய்த உவைசு கருண் முஸ்தஜாபு துஆ, அவர் கேட்டால் திரை கிளியும், வானம் அதிரும், அர்ஷ் நடுங்கும், துஆ கபூலாகும். உங்களுடைய துஆவும் அப்படியாக வேண்டுமா? தாய்க்கு நலவு செய்வோம், தாய்க்கு நல்லதை செய்வோம், உண்மையாக வாழ்வோம். உண்மையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்க்கு செய்யும் நலவுகள் எமது வாழ்க்கையின் இருக்கும் இறுக்கங்களை, பிளாக்குகளை, இடிப்புகளை, முறுக்கல்களை, நெருப்புகளை அணைத்து விடும். உடம்பிலே பிளாக்கா, நரம்பிலே அடைப்பா, மாரடைப்பா, வியாபாரத்திலே அடைப்பா, சிரமமா, கஷ்டமா, பிரச்சனையா, தாயின் கதவை தட்டுங்கள், தாயின் நெஞ்சை குளிரவையுங்கள். அந்த துவா எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகும், அழிந்து போவதற்கு, மடிந்து போவதற்கு. உங்களுக்கு தெரியும், மூன்று பேர் குகைக்குள் மறைந்து கொண்ட சம்பவம். குகைக்குள் மறைந்தார்கள், மலைக்கு ஒதுங்கினார்கள், குகைக்கல் திடீரென ஒரு பாறாங்கல்லால் மூடிக்கொள்ளப்பட்டதே, என்ன செய்வதே? மூன்று பேரும் துவா செய்ய தொடங்கினார்கள், மூன்று பேரும் துவா செய்ய தொடங்கினார்கள். துவா சென்று கொண்டே செல்லுகிறதே, சுபஹான் அல்லாஹ், மூன்றாவது நபர் கையேந்தினார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு உம்மா, எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், யா அல்லாஹ், ஏண்ட உம்மாக்கு நான் உணவூட்டியதன் பின்னால் தான் ஏண்ட பிள்ளைகளை நான் பார்ப்பேன். ஒரு நாள் வந்தேன், உணவில் இருந்தது கையிலே, பால் இருந்தது கையிலே, குழந்தை தாயை பார்த்தேன், தாய் தூங்கியிருந்தா, தாய் உறக்கத்திலே இருந்தா, தாயை எழுப்ப என் மனம் விரும்பல்ல, ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் கதறிக்கொண்டிருந்தார்கள், பசி பிடித்து அழுது கொண்டிருந்தார்கள். அன்பாந்தவர்களே, திருமணம் முடித்து விட்டோம், ஆளாகிவிட்டோம், தாயை ஒதுக்குகிறீர்களா? கவனமாக கேளுங்கள் இந்த சம்பவத்தை. சுபஹான் அல்லாஹ், அவர் ஏங்குகின்றார், தாய்க்கு உணவூட்டுவதா, அல்லது பிள்ளைகள் பசியோடு இருக்கின்றார்களே அவர்களுக்கு உணவூட்டுவதா, தாய் விழிக்கும் வரைக்கும் பொறுப்பதா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், உம்மா அப்பா மதிக்க சொல்லி, முற்படுத்த சொல்லி, ரப்பே, அன்றைய ஞானிரவு என்னுடைய பிள்ளைகள் பசியால் புழுவாய் துடித்தார்கள், உணவு கொடுக்கவில்லை, தாயின் பசிக்காக நான் பொறுத்திருந்தேன், உறங்கிவிட்டார்கள். காலையில் எழும்பியதன் பின்னால் முதலாவது என்னுடைய தாய்க்கு உணவை கொடுத்தேன், அதற்கு பின்னால் தான் குழந்தைகளின் முகத்தை பார்த்தேன். யா அல்லாஹ், இதற்காக வேண்டி, உன்னுடைய திருப்திக்காக வேண்டித்தான் நான் இதை செய்தேன் நாயனே என்று சொன்னதுதான் தாமதம். கதவின் கல், மறைந்திருந்த கல் கலண்டு போனது. சகோதரர்களே, வாழ்க்கையிலே பிளாக்குகளா, அடபட்டியதா, உம்மா வாப்பட பகுதியை பாருங்கோ, அது கலண்டால், அது சரியானால், அது முறையானால், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், வாழ்க்கை வசந்தமாகும், வாழ்க்கை கனியாகும், குடும்பம் கண் குளிர்ச்சியாகும், சந்தோஷமாகும். சுபஹானல்லாஹ். அருமையானவர்களே, பெற்றோருடைய பணிவிடைய பகுதி சொல்ல நேரம் போதாதே, நான் அடுத்த பகுதியை கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நலவு செய்தால் நன்மை இருக்கிறது. ஹொத்துபாவுக்கு பின்னால், ஹொத்துபாவுக்கு நீங்கள் தரம் போடாமல் தாயின் தந்தையின் தரத்தை புரிந்து கொள்ளுங்கள், சந்தியுங்கள், மன்னிப்பு கேட்கணுமா கேளுங்கள், விதிமை செய்யணுமா செய்யுங்கள். பிறருள் வாலிதை மூலமாக சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும். தந்தையின் திருப்தியில் சொர்க்கத்தின் கதவு இருக்கிறது, தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்கிறது. அந்த வழி அடைக்கப்பட்டால் எங்கே செல்வோம்? அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
தாய்க்கு நலவு செய்தா தாயுடைய துவாவுடைய கபூலியத்து இருக்கிறது, அதுக்கு திரை இல்லை. மறுபக்கம் நடந்தா அதுக்கு நெருப்பு இருக்கிறது, அதுக்கு பயங்கரம் இருக்கிறது, அதிலே கஷ்டம் இருக்கிறது, அதிலே பிரச்சனை இருக்கிறது. சுபஹானல்லாஹ். தாரிக் மஹமூத் சுன்னத்தே நபவி ஓர் மாடர்ன் சயின்ஸ் என்பதாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆலிம், ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் அதிலே சொல்லுகின்றார், உம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தினான், உம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தினா. உதாரணத்துக்கு மகன் யூகேல இருக்கிறார், உம்மா அப்பா ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். இந்த உம்மா அப்பா மனதை சந்தோஷப்படுத்தினா அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு கதிரொண்டு வெளியாகுமாம். விஞ்ஞான கண்டுபிடிப்பு, விஞ்ஞான ஆராய்ச்சி, ஒரு கதிரொண்டு, ஒரு ரே. அந்த ரே போய் அப்படியே அந்த மகனை சந்திக்கும். அந்த தொடர் வேவ்ஸ் போறதெல்லாம் இன்றைக்கு ஒரு செய்தி இல்லை. வயர்லெஸ் போன்ல இங்க தட்டினாங்க டயல் ஆகுது. தாயின் உள்ளத்தின் அலைவரிசைகள், அந்த சந்தோஷமான வரிகள், சுபஹானல்லாஹ். அந்த மகனை போய் தடாவும் படும், அவனுடைய மகனின் வாழ்க்கையை குளிர்ச்சியாக்கும், குளிர்ச்சியாக்கும், சந்தோஷமாக்கும். அடுத்த பகுதியை நான் பேசுகிறேன் சகோதரர்களே. பெற்றோரின் மனதை எரித்தால், எரிப்பவர்கள் இருந்தால், குழந்தைக்காக, சொத்துக்காக, வீட்டுக்காக, திருமணம் முடிப்பதற்காக, யாரோ எங்கோ முகவரி இல்லாத ஒருவள் அகப்பட்டால், தாய் சொல்லுகின்றா வேண்டாம், தந்தை சொல்லுகின்றா வேண்டாம், இல்லை நான் செய்வேன் என்று அடம் பிடிப்பவர்கள் இருந்தால் தௌபா செய்யுங்கள், அல்லாவிடம் கேளுங்கள், கேளுங்கள் சகோதரர்களே. தாய் தந்தையின் மனதிலே ஒரு கதிர் வெளியாகும். நாம் அதிருப்தியோடு இருந்தால், நாம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, அந்த கதிர் போய் அவனை தாக்கும், அவனுடைய வாழ்க்கையை, நிம்மதியை கெடுக்கும் சகோதரர்களே, நிம்மதி இல்லாமாக்கும். சத்தியமாக இது விஞ்ஞான ஆராய்ச்சி. இது என்ன ஷரியத்துல சொன்னா, துவா பதுவா, உம்மா பட பதுவா, லேஸ் இல்ல. வாலிபர்களே, வாலிபர்களே, உம்மா பட பதுவா வாங்காதீங்க, உம்மா பட பதுவால் காலாகாதீர்கள், வாழ்க்கை நரகமாகும். லா தத்உ அலா அவுலாதிக்கும். ஹதீஸிலே வருகிறது அன்பாந்தவர்களே, ரமலானுக்கு முன்னால் ஒரு தந்தை மகனுக்கும் சண்டை, இருவரும் பெரும் வாக்குவாதமாய் போகின்றார்கள். கடைசியிலே மகன் வெளிநாடு செல்லுகின்றார். தந்தை கோபத்தோடு சொன்னார், லானத்தோடு செய்தார், பதுவாவோடு சொன்னார், சுபஹானல்லாஹ், நீ போகிறாய், என்னுடைய மனதெரிச்சிட்டு நீ போறாய், நீ திரும்பி வரமாட்டாய், உன்னை இந்த மண் சுமக்காதே, உனக்கு கபரும் கிடைக்காதே. கண்டவாரி எல்லாம் திட்டினார். அன்பாந்த வாலிபர்களே, நீங்க பதுவா வாங்காதீங்க. வாப்பமார்களே, பெற்றோர்களே, தாய்மார்களும் சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பதுவா செய்யாதீங்க. நீங்க வாலிபர்களே, பதுவா வாங்காதீங்க. பெற்றோர்களே, பதுவா செய்யாதீங்க. ரெண்டு மாபத்தே. அல்லாஹ் அக்பர். மறைமுகத்தை அறிந்தவன் அல்லாஹ். இல்முல் கைப் எங்களிடத்திலே இல்லை. எதற்கு எது நடந்தது என்பதாக எமக்கு சரியாக அடித்து சொல்ல முடியாது, அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் வெளிரங்கமாக நடந்ததுதான். மகன் சண்டை பிடித்தார், சச்சரவுப்படுத்தினார், வெளிநாட்டுக்கு பறந்தார், தந்தையின் மனதிலே நெருப்பு கொடுத்தார், தந்தை வார்த்தைகளை நெருப்பாய் பொழிந்தார், உன்னை காண மாட்டேன், நீ நாசமா போவா என்பதாக திட்டித் தொலைத்தார். இரண்டு மாதங்கள் போகல்ல, ஒரு அந்த மகன் மிகப்பெரிய ஒரு கேன்சருக்கு அகப்பட்டார். ஜனாசாவை கூட சுமக்க முடியாமல் போனது. திட்டாதீங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை திட்டு வாங்காதீங்க. ரெண்டு மாபத்து. அருமையானவர்களே, இன்றைக்கு உம்மா அப்பா நிலம் என்ன? அல்லாஹ் அக்பர். இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்ட முதியோர் இல்லங்கள் சுமார் 162 இருந்தது 2 வருடங்களுக்கு முன்னால். இன்றைக்கு எத்தனை? இதோ அல்லாஹ்தான் அறிவான். அருமையானவர்களே, முதியோர் இல்லம் புதிய தலைமுறை சந்திக்கும் புதிய சிறைச்சாலை, பெற்றோருக்கு கொடுக்கும் நரக பரிசு. வெஸ்டர்ன் எதை செஞ்சாலும் செய்வோம், செய்யுங்கள். கிண்டர் கார்டன் செய்வீர்களா? செய்யுங்கள். அவர்களுடைய பாணியிலே இன்னும் ஒன்றே ஒன்று மிஞ்சமாக இருக்கிறது, ஒன்றே ஒன்று மீதமாக இருக்கிறது. முதியோர் இல்லங்கள் முஸ்லிம்களிடத்திலே இல்லாதொன்று கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்கிறது. சுபஹானல்லாஹ். அது உண்மையிலே பெற்றோருடைய வார்த்தைக்கு நெருப்பு கொடுக்கும் இடம், அவருடைய சந்தோஷத்தை அளிக்கும் இடம். ஒரு தந்தை முதியோர் இல்லத்திலே இருக்கின்றார், 3 மகன்மார் 3 நாட்கள் இருக்கிறார்கள், ஏங்குகின்றார்கள், கவலைப்படுகின்றார்கள், கெஞ்சி அழுகின்றார்கள். சொல்லுகின்றார், அவரை சந்தித்தால், ஏண்ட 3 மகன்மாரும் பேசுறாங்க இல்ல, அவர்களை நான் வாழ வச்சேன், ஆளாக்கினேன்,
கஷ்டப்படுத்தினேன், கஷ்டப்படாம அவர்களுக்கு சிட்டிசன் வாங்கி கொடுத்தேன். மூன்று நாட்டிலே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு டெலிபோன் கால் கூட இல்லை, என்னோட பேசுறாங்க இல்ல, பரவாயில்லை, இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகட்டும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஏக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரே ஒரு கவலை இருக்கிறது. முதியோர் இல்லத்தில் இருந்து எங்கும் தந்தை அவர் சொல்லுகின்றார், ஏண்ட மூணு மகன்கிட்ட சொல்லி அதில் ஒத்தற்ற எப்படியாவது ஏண்ட கஃபனை மட்டும் வாங்கி தந்துருங்கோ, எனக்கு கவலையாக இருக்கிறது, ஏண்ட மகனை வாழ வச்சிருக்கிறேன், இன்னொருத்தரும் கையேந்தாம, ஆனால் ஏண்ட கஃபன் கவர்மெண்ட் கஃபனாகிடுமோ எனக்கு கவலையாகுது என்பதாக அந்த தந்தை அழுகின்றார். பாகிஸ்தான்ல ஒரு முதியோர் இல்லத்துல உம்மா மரணித்த அந்த செய்தி போகுது, ஜனாதாவை தயாரிக்கும் வருகிறேன், தயாரிக்கப்பட்டது, ஏற்பாடு செய்யப்பட்டது, அத்தனையும் முடிந்து விட்டது. மகனுக்கு தொலைபேசி போனால் தொழிலியுங்கள் வருகிறேன், தொழிலிக்கப்பட்டது, தொலைபேசிக்கு பதிலில்லை, கபரடிக்கு கொண்டு போனதன் பின்னால் இறுதியாக தாயின் முகத்தை பார்க்க வருகிறாயா இல்லையா சொன்னான், வர முடியாது, அடக்கி விடுங்கள், அடக்கி விடுங்கள். முதியோர் இல்லங்கள் மிக கவலையான நிலையில் இருக்கிறது. 7000 பேர் 162 முதியோர் இல்லத்தில் இருந்தார்களாம், அதிலே 1500 பேர் மனநோயாளியாக இருக்கின்றார்கள். குழந்தையின் சத்தம், நாம் சம்பாதித்து வரும் காட்சி, நாம் எமது பிள்ளையோடு விழும் காட்சிகள், எமது பெற்றோருக்கு ஒரு டொனிக், ஒரு மருந்து, இது எங்கே முதியோர் இல்லத்தில் கிடைக்க போகிறது? அருமையானவர்களே, அநியாயம் செய்தால் கமா ததீனு துதான், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அந்த அநியாயத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். சுபஹானல்லாஹ், ஒரு பப்ளிக் டாய்லெட்ல ஒரு வாப்பா கொண்டு போய் ஒரு மகன் வச்சாரு, அண்ணியன் கழுவி கொண்டு போய் நாய்க்கூட்டில் போட்ட சம்பவம் பறந்துச்சு செய்தி. இது பழைய செய்தி, இது நாங்க படிக்கல, இத நாங்க வாசிக்கல. எங்கட சமூகம் பப்ளிக் டாய்லெட்ல மலசல கூடத்திலே தந்தையை கொண்டு போய் விட்டார்கள். விட்டதன் பின்னால் திரும்பி வருகின்றார் மகன், வந்து வீட்டுக்குள் வரும் முன்னாலே ஆள் வந்திருக்கிறார், எப்படி அந்நிய சகோதரன் கழுவி சுத்தம் செய்து பள்ளியிலே ஒப்படைத்து வீட்டிலே கொடுக்க சொல்லி இருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், தாய் தந்தை கொமடை பாவித்தா, அட்டாச் பாத்ரூம் பாவிச்சா, பாவிக்க தெரியாம பாவிக்கிறதே, அது உடங்கி போயிடும்டு. சொந்த தந்தையின் தாய்க்கு மூடகட்டி உடுப்பை கொடுத்து ஆற்றுக்கு அனுப்பியதன் பின்னால் சொந்த வீட்டிலே இருக்கும் வேலைக்காரியை பாத்ரூம்ல உடுப்பு கழுவ வச்சிருக்கிறார்கள். மரியாதை, தத்துவம், நெறி. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். தந்தை மலசர கூடத்துக்குள்ளே சென்றால், அட்டாச் பாத்ரூமை பாவித்தால் வெளியே லொக் பண்ணி 10 மணிக்கு அளத்துக்கு வைப்பார்களாம், வரவிடாமல். சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தந்தை மரணித்தார், அடக்கம் செய்யப்பட்டது, பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு சத்தம் வருகிறதே, இவர் இவங்களோட வாப்ப உமாக்கு இவங்களோட பிள்ளைகள் செய்த மாதிரியே இவரும் இவருடைய சொந்த தந்தையை கொண்டு போய் பப்ளிக் டாய்லெட்ல வைத்தார். கமா ததீனுத்துதான், ஒரு பெண்ணுக்காக, ஒரு அழகுக்காக உம்மா வாப்பட மனதில நெருப்பு கொடுக்கின்றீர்களா வாலிபர்களே? பிள்ளைக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக சத்தியமாக இந்த மிம்பரில் இருந்து சொல்றேன், ஹாக்கிமுடைய ஹதீஸ், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பிற்படுத்துவான் தண்டனையை, இல்லா ஹுகுல் வாலிதைன், உம்மா வாப்பாக்கு செய்யற அநியாயம், இதை சந்திக்காமல் கபரை காண முடியாது. எனவே சகோதரர்களே, அல்லாவை பயந்து கொள்வோம், அது ரிட்டர்ன் கிடைக்காமல் மரணம் வராது, தௌபா செய்வோம். தவறு செஞ்சிருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்போம். மரணம் வந்திருந்தால் என்ன செய்வது? அவர்களுக்கு துவா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், அவருடைய நண்பர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவருடைய வசியாக்களை நிறைவேற்றுங்கள். அவர்களுடைய உறவுகள், பெரியப்பா, சாச்சா, மாமா, மாமி என்பதாக தாய் தந்தையால் கிடைத்த உறவு இருக்குமே, அதை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஐந்தையும் செய்வதன் மூலமாக அவர்களுடைய நலவுக்கு காரணமாக ஆகலாம். அல்லாஹ் எமக்கு ரஹ்மத் செய்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட உம்மா அப்பாக்கு ரஹ்மத் செய்வாயாக, அவங்களோட கபர்களை பிரகாசமாக்குவாயாக, அவங்களை யாரெல்லாம் மரணித்து இருக்கின்றார்களோ கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக, விசாலமான கபராக ஆக்கிறியா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்தவர்கள் யாருலா, எங்களுக்கு உன்னை அறிமுகம் செய்தவர்கள் யாருலா, கலிமாவை சொல்லி தந்தவர்கள் யாருலா, நாம் தவறுகள் செய்திருக்கிறோம் யாருலா, நாம் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக ரப்பே, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக, எமது சின்ன வயதில் இரக்கம் காட்டி வளர்த்தவர்கள் யாருலா, அவர்கள் இல்லாமல் எத்தனையோ சந்தோஷங்களை நாங்கள் இந்த பூமியிலே பார்க்கிறோம், பெருநாள்களை காண்கிறோம், திருமணங்களை காண்கிறோம், சொர்க்கம் மாத்திரம் அவர்கள் இல்லாமல் தந்து விடாதயா அல்லா, அவர்களோடய சேர்த்து தருவாயாக, அவர்களையும் எங்களையும் சொர்க்கத்தில் சந்திக்க வைப்பாயாக, யாழ் எங்களை பிள்ளைகளை வச்சு எங்களை முகத்தை கறி பூசிடாதயா அல்லா, கேவலப்படுத்திடாதயா அல்லா, நாங்கள் உம்மா அப்பாவுக்கு செஞ்ச அநியாயத்தை திருப்பி தந்துடாதயா அல்லா, எங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களை பிள்ளைகளை வைத்து கண்குளிர செய்வாயாக, எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் யாழ்லா, எங்களுக்காக வேண்டி உழைத்தவர்கள் யாழ்லா, எங்களுக்காக வேண்டி சிரமப்பட்டவர்கள் யாழ்லா, அவருடைய வாழ்க்கையை நீ பறக்க செய்வாயாக, வாழ்ந்து கொண்டிருந்தால் நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, நோய் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, கண்குளிர்ச்சியான குடும்பமாக உம்மாப்பாவை கண்ணியப்படுத்தின் மூலமாக எங்களுடைய குடும்பங்களை ஆக்கி தருவாயாக. வாஹிரதா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا